அனைவருக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஏசாயா 41:10.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.
நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதே பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும், பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும், நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும். இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். தீங்கு நாட்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது, கொடிதான தீங்கு நாட்கள். ஆகவேதான் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது, இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது அடுத்த காரியம், இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது பயப்படுத்துகிற காரியங்கள். இனிப்படித்தான் உலகம் இருக்கும். ஆண்டவர் சொன்னது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும், கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும், எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே. என்னை தாக்கிவிடுமோ, நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ, நான் முடக்கப்பட்டு விடுவேனோ, மரணம் என்னை வாரிக்கொள்ளுமோ, அவ்வளவுதானோ என்று நீ பயப்படாதே. ஏன் தெரியுமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடலை ரெண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழி நடத்தின தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அக்கனை சூளைக்குள்ளிருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபித்னெகோவை வெளியே கொண்டு வந்து தப்புவித்த அந்த தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்று அமைதல் படைத்தன தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மரித்தோரையும் உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் கர்த்தராயிருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே என் மகளே, நீ பயப்படாதே. உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன், உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன். ஆகவே நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் இரவு நேரம் ஒரு மலை அடிவாரத்திலிருந்து மலையில் இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு பஸ் புறப்பட்டு போனது. கடைசி பஸ் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடையாது. அந்த ஊருக்கு போவதற்கு அதான் கடைசி பஸ். ஜனங்கள் அதில் ஏறி இருந்தார்கள், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா கடைசி பஸ் வெகு நேரம் ஆகிவிட்டது, இரவு நேரம். பஸ் வளைந்து நெளிந்து அந்த மலை பாதையிலே போகிறது. ரொம்ப குறுகலான பாதை, கொஞ்சம் தவறினாலும் அவ்வளவுதான், அதள பாதாளத்தில் பஸ் புரண்டு போய்விடும், உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு நெருக்கமான அந்த வளைந்து வளைந்து அந்த பாதையில பஸ் அந்த மலை மேலே ஏறி கொண்டிருக்கிறது. எங்கும் காரிருள் சூழ்ந்திருக்கிறது. பஸ்ஸனுடைய வெளிச்சம் மாத்திரம்தான் முன்னால் தெரிகிறது. அதுல பிரயாணப்பட்டவனுக்குள்ள ஒரு பயம், திக்கு திக்கன்று. பஸ் பத்திரமா போய் சேரணுமே, ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அவ்வளவுதான், நம்ம உயிர் பிழைக்க முடியாதே, எல்லாருக்குள்ள பயம். அதனால அமைதியா பயத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பஸ்ல பின் சீட்ல ஒரு சின்ன குட்டி பொண்ணு உட்கார்ந்திருந்தாள். அவ சந்தோஷமா பாட்டு பாடிக்கொண்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னால ஒரு மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்கொண்டு அவள் வருகிறாள் சந்தோஷமா. அதை பார்த்த ஒரு வயதான தகப்பனாருக்கு ஆச்சரியம். நம்ம எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம், இந்த பஸ் பத்திரமா போய் சேரணுமே, ரொம்ப ஆபத்தான வளைவு நெளிவுகளிலே நெளிந்து போகிறது, பத்திரமா போய் சேரணுமேன்னு உயிர் பயத்தில் இருக்கிறோம். இந்த குட்டி பிள்ளை பயமில்லாம பாட்டு பாடி கொண்டு இருக்கிறதே என்று கேட்டார். பாப்பா, நாங்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோமா, பத்திரமா போய் சேரணுமேன்னு சொல்லி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த சின்ன குட்டி பிள்ளை சொன்னாள், எனக்கு பயமே இல்லை, நான் ஏன் பயப்படணும், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன் உனக்கு பயம் இல்லை. அவள் சொன்னாள், இந்த பஸ் ஓட்டி கொண்டிருக்கிறத எங்க அப்பா தானே, அவர் பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார்னு எனக்கு தெரியும், அதனால நான் பயப்பட மாட்டேன், எங்க அப்பா பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அதனால எனக்கு பயம் இல்லை என்று சொன்னாள். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு கொள்ள நோய் போனா அடுத்த கொள்ள நோய் வருகிறது, ஒரு தீங்கு போனால் அடுத்த தீங்கு வருகிறது, ஒரு செய்தி போனால் அடுத்த பயமுறுத்துகிற செய்தி வருகிறது. இந்த மாதிரி கடினமான பாதையிலே நம்ம வாழ்க்கை பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம போய் பத்திரமா சேருவோமா, இடையில ஆபத்து வந்து விடுமா, ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான் உலகத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னை வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டி கொண்டு போகிறவர் நான், உனக்கு டிரைவராக இருந்து உன் வாழ்க்கை பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறவர் நான், நீ ஏன் பயப்படுகிறாய், நீ பயப்படாதே. நீங்க சொல்லுங்க, அந்த சிறு பிள்ளையை போல என் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதனால நான் பயப்படுவது இல்லை. என்ன செய்திகள் வந்தாலும், என்ன தீமைகள் தேசத்தை தாக்கினாலும், அது என்னை சேதப்படுத்த முடியாது, அந்த ஆபத்தை என்னை அழித்துவிட முடியாது, என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறவர் ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார், என் வாழ்க்கை பிரயாணத்தில் அவர்தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தைரியமா சொல்லு, நான் பயப்பட மாட்டேன், சாத்தானே உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உலகத்தில் என்ன நடந்தாலும் என்னை பாதுகாக்கிற இயேசு பெரியவர், பயப்பட மாட்டேன், தைரியமா சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத என் மகனே, பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத, எதுக்கு பயந்து கொண்டிருக்கிற, நான் இருக்கிறவனுக்கு, நான் இருக்கிறவனுக்கு, நான் உன் கூடவே இருப்பேன்ல, உன்னை விட்டு விலகிடுவனா, ஐயோ கொள்ள நோய் வருது, நீ கொஞ்ச நாள் ஊரடங்கு, வீட்டுக்குள்ள நீ முடங்கி இருக்கணும், அந்த நோய் வருது இல்ல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு வரன்னு இயேசு போயிருவாரா, அவரும் கூடவே இருப்பார், நீ பயப்படாத, இதெல்லாம் உன்ன ஒண்ணு பண்ணாது, அது வரும் போகும், அது உன்னை சேதப்படுத்த முடியாது, பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? எரேமியா முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am with you to save you. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன். முதலாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. அதுக்குதான் அவர் கூட இருக்கிறாராம். நான் ஏன் உன் கூட இருக்கிற தெரியுமா மகனே மகளே? உன்னை ரட்சிக்கும்படிக்கு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இந்த ரட்சிப்பின் அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு முதல் ஸ்டெப்பை ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவருடைய ரத்தம் என் உள்ளத்தை கழுவி விட்டது, இப்ப இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அந்த அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் முதல் படி. நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், பக்தியா இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் இருப்பது சன்மார்க்கமா இருப்பதெல்லாம் போதாது. நீங்க வெறும் சன்மார்க்கமா இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, வெறும் பக்தியா இருப்பது பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு என்ற பெயரின் அர்த்தம் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர். உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன் என்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க பரம்பரை கிறிஸ்தவர்களா இருந்தால் கூட நீங்க இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இயேசுவை அறியாதவங்க, குடிகாரங்க, கொலகாரங்க, அவங்க தாங்க ரட்சிக்கப்படணும். நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவ குடும்பங்க, சர்ச்சுக்கு போறேன், சண்டே கிளாஸ், அப்பவே இந்த வசனத்தை எல்லாம் கற்றுக்கொள்றேன், எனக்கு அதுக்கு ரட்சிப்பு என்று நினைக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 2:47 வசனத்தை வாசித்தால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவங்க தான் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்கிறது ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவோடு அனுபவம், மனம் திரும்பின ஒரு அனுபவம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாம நான் பக்தியா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்கறேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன் சொன்னால் பிரயோஜனம் அல்ல. இந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, அந்த எண்ணமும் அக்கறையும் கவலையும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:30 வாசித்து பாருங்கள். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். அது அறியாமையின் காலம், அதை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கமுள்ள ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அவர் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நிச்சயமாய் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இல்லாவிட்டால் இந்த அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க பக்தி உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க வந்து ஊழியம் கூட செய்யலாம், ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் இருக்குதா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்ட மகிழ்ச்சி இருக்குதா? இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நீ பாவம் இன்றைக்கு செய்யல நீ நினைக்கிற, உன் ஜென்ம பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. சந்ததி சந்ததியாக ஜென்ம சுபாவம் அந்த பாவம் தொடர்ந்து வருகிறது. அதிலிருந்து நீ விடுதலை பெற்றாதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிய நாள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு இப்பொழுது நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். நீ நினைக்கிறாய் அது பாவம், இது பாவம், அதுதான் பாவம் என்று. உன் இருதயத்திற்குள் இந்த பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் புறப்பட்டு வரும். அவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். Mark 7:21 இயேசு சொல்லுகிறார், அந்த பாவம் உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க, இன்னும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரட்சிய நாளாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 16:31
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார், என்ன ரட்சித்துட்டார், அப்ப உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். இதான் வாக்கு தத்தம். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டா உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க நீ அர்த்தம். உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க இந்த வசனத்தை வைத்து தினமும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின் மேல கை வைத்து, என்னை ரட்சித்த ஆண்டவர் என் மனைவி பிள்ளைகளை ரட்சிக்கணும், இந்த வாக்கு தத்துவம் என் குடும்பத்துல நிறைவேறணும், நீங்க சொன்ன மாதிரி என் குடும்பமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இந்த வசனத்துல கை வைத்து தினம் 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கணவரா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோரா இருக்கலாம், உடன்பிறந்த சகோதரனாய் சகோதரியா இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுடைய வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படவில்லை, இவங்க ரட்சிக்கப்படலையே நீ கலக்கத்தோடு இருக்கிறீங்க. இந்த வருடம் உடைய குடும்பத்தின் ரட்சிப்பின் வருடம். இந்த வருடம் உடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார், தன் ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார், உடைய குடும்பமே ரட்சிக்கப்பட போகிறது. இந்த வருடம் உடைய குடும்பத்தின் ரட்சிப்பின் வருடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தினமும் சில நம்முடைய நேரம் என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படணும், இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் என்று சொல்லி கருத்தா அதை சொந்தமாக்கி ஜெபிங்க. இந்த வருஷத்தில் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம் நிமித்தம் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் என்பதுதான் வாக்கு தத்தம். அதனால பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. அந்த வசனத்தை சொல்லி இந்த வருடம் முழுவதும் நீங்க திட்டமா ஜபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படுவாங்க.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து என் மகனே நீ பயப்படாதே, இந்த வருஷம் மாத்திரம் இல்ல கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிறதுனால நீ பயப்படாதே. முதலாவது உன்னை ரட்சிக்கும்படிக்கே நான் உன்னுடனே இருக்கிறேன். முதலாவது அவர் செய்கிற காரியம் ரட்சிப்பை உண்டாக்குகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே நான் உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன் முழு குடும்பத்தை ரட்சிப்பேன், உன் குடும்பத்தை என் ரட்சிப்பின் திட்டத்துக்குள் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவோட இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், நீங்க ஏன் கூட இருங்க, என்ன நடத்துங்க, இந்த ஆசீர்வாதத்துல கட்டளையிடுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கும்படி நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். இந்த பிள்ளைகளை ரட்சித்த ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஆண்டில ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும், உம்முடைய பிள்ளைகளாய் மாறணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வார்த்தையின்படி குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் மகிழ்ச்சி சந்தோஷம் வீட்டுக்குள் வரும்படி கர்த்தர் செய்யும். பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், போக்கு வரத்திலே காத்துக்கொள்ளும், உடைய சொத்துக்களை காத்துக்கொள்ளும், எல்லாவற்றின் மேல் உம்முடைய பாதுகாப்பர் இந்த நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பயத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவீராக, தைரியப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இந்த வாக்கு தத்துவத்தை தினமும் நீங்க சொல்லி ஜெபிக்கணும். நீங்க, நான் பயப்பட மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தில் எங்க கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு நல்லா துதித்து ஜெபிங்க. தினந்தோறும் அற்புதங்களை காண்பீங்க, அதிசய நடக்கும், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமேன்.
அன்பு நேயர்களே, அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின்னஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.